கோவிட் 19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் டிசம்பர் மாதம் 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் இரவு 7:15 முதல் 10:15 வரை FM 97.6 அலைவரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.
அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். ஓவா சமூக வானொலியும் பண்டாரவளை வலய கல்வி பணிமனையும் இணைந்து நடாத்தப்படும் கல்வி ஒலிபரப்பு சேவைக்கான ஓவா குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் திருமதி யோகேந்தினி துளசிதன், கிளென்னனூர் தமிழ் மகா வித்தியாலயத்தில் விஞ்ஞான ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். இன்றைய தினம் தரம் 7 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடம் இடம்பெற உள்ளது. எனவே அன்பான மாணவர்களே, உங்கள் தரம் 7 விஞ்ஞானம் பகுதி 1 புத்தகத்தையும் உங்களது விஞ்ஞான பயிற்சி கோப்பிகளையும் எடுத்து கற்றலுக்கு ஆயத்தமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பாடத்தை ஆரம்பிக்கும் முன்னர் சிறு பாடல் ஒன்றுடன் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். எனவே அன்பான மாணவர்களே, வாருங்கள் ஒரு பாடலை கேட்டுவிட்டு வருவோம். மாணவர்களே, நீங்கள் அனைவரும் உற்சாகமாக இவ் அழகிய பாடல்களை கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இப்பாடலில் என்ன விடயத்தை பற்றி கூறியிருக்கிறார்கள் என்று சற்று சிந்தித்தீர்களா? ஆம், நீங்கள் சிந்திப்பது எனக்கு நன்றாக புரிகின்றது. அழகு நிறைந்த எல்லா வளங்களையும் தன்னகத்தே கொண்ட புவியை பற்றியதே இப்பாடல். எனவே நாங்கள் என்ன பாடத்தை படிக்க உள்ளோம் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இன்று நாம் படிக்க வேண்டிய பாடமும் இப்பாடலுடன் நெருங்கிய தொடர்புடையது. எனவே வாருங்கள் மாணவர்களே, உற்சாகத்துடன் இன்றைய கற்றலில் ஈடுபடுவோம். அன்பான மாணவர்களே, இன்றைய தினம் நாம் அலகு 8 புவியினதும் விண்வெளியினதும் தன்மை என்ற பாட அலகை நாம் படிக்க உள்ளோம். இப்பாட அலகை கற்பதனூடாக புவியின் தன்மை, புவியோடு போன்ற புவி தொடர்பான பல விடயங்களை கற்க உள்ளோம். முதலில் மாணவர்களே, புவியின் அமைவிடத்தை நோக்குவோம். நீங்கள் அனைவரும் ஞாயிற்று தொகுதியை பற்றி அறிந்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். அதாவது ஞாயிற்று தொகுதியானது சூரியனை பிரதான சக்தி முதலாக கொண்டு எல்லா கோள்களும் ஒரு நீள்வளைய பாதையினூடாக அல்லது ஒழுக்கினூடாக சூரியனை சுற்றி வலம் வருகின்றன. இவ்ஞாயிற்று தொகுதியின் மொத்த இயக்கத்தையும் கட்டுப்படுத்துவது சூரியனாகும். இவ்ஞாயிற்று தொகுதியில் உள்ள கோள்களிலேயே சூரியனிலிருந்து மூன்றாவது கோளாக புவி காணப்படுகின்றது. அத்துடன் ஏனைய கோள்களிடையே அங்கிகள் வாழ்வதற்கு பொருத்தமான சூழல் நிலைமைகள் காணப்படுவது எமது இந்த புவியில் ஆகும். மேலே நாம் பாடலில் குறிப்பிட்டது போல புவி மேற்பரப்பில் மலைகள், ஆறுகள், கடல்கள், மரம் செடி கொடிகள், குளங்கள், சமுத்திரங்கள் என்பவற்றோடு அங்கிகள் நிலவுகைக்கு ஏற்ற தகுந்த சூழல் நிலைமைகள் இருப்பதனால் புவியில் மாத்திரமே அங்கிகள் வாழக்கூடியதாக உள்ளது. இனி மாணவர்களே, நாம் புவியின் அகக்கட்டமைப்பு எவ்வாறு அமைந்துள்ளது என்று சற்று நோக்குவோம். அதாவது புவி எவ்வாறு அமைந்துள்ளது, அதன் உட்பகுதி எவ்வாறு கட்டமைக்கப்பட்டுள்ளது, அது எவ்வாறு இயங்குகின்றது என்பன தொடர்பான ஆய்வுகளில் ஈடுபட்டவர்கள் புவியியலாளர்கள் ஆவார். இவர்களின் ஆய்வின்படி புவியானது புவியோடு, மென்மூடி, அகனி எனும் மூன்று பகுதிகளைக் கொண்டு காணப்படுகின்றது. இதில் அகனியானது உள்ளகனி, வெளியகனி என்ற இரு பகுதிகளை கொண்டுள்ளது. மீண்டும் இப்புவியானது புவியோடு, மென்மூடி, அகனி எனும் மூன்று பகுதிகளை கொண்டு காணப்படுகின்றது. இதில் அகனியானது உள்ளகனி, வெளியகனி என்ற இரு பகுதிகளை கொண்டுள்ளது. மாணவர்களே, இப்புவியின் அகக்கட்டமைப்பு தொடர்பாக மேலும் தெளிவு பெறுவதற்கு சிறு செயற்பாட்டில் ஈடுபடுவோம். இதற்காக சந்தையில் இலகுவாக வாங்கக்கூடிய ஆணை கொய்யா பழத்தை தெரிவு செய்யுங்கள். இவ் ஆணை கொய்யா பழத்தினை சிறு கத்தியினால் சரிபாதியாக வெட்டுங்கள். இதன் குறுக்கு வெட்டு முகத்தை அவதானிக்கையில் ஆணை கொய்யாவில் மூன்று பகுதிகளை இனம் காணலாம். இங்கு ஆணை கொய்யாவின் வெளிப்புற பச்சை நிற தோலானது புவியோடு ஆகவும், மஞ்சள் நிற சதைப்பாங்கான பகுதியானது மென்மூடியை ஒத்ததாகவும், அதன் வித்து அகனி எனவும் கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை, இவ் ஆணை கொய்யாவின் வெளிப்புற பச்சை நிற தோலானது புவியோடு ஆகவும், மஞ்சள் நிற சதைப்பாங்கான பகுதியானது மென்மூடியை ஒத்ததாகவும், அதன் வித்து அகனி எனவும் கொள்ளலாம். இதுபோன்றே நாம் ஒரு அவித்த முட்டையொன்றை தெரிவு செய்யலாம். இவ் அவித்த முட்டையினை தெரிவு செய்ததற்கு காரணம் புவியை போன்று இதுவும் கிட்டத்தட்ட கோள வடிவமாக உள்ளது மாணவர்களே. எனவே இந்த அவித்த முட்டையை நாங்கள் ஒப்பிடுகின்ற சந்தர்ப்பத்தில் அவ் அவித்த முட்டையின் முட்டை ஓடானது புவியின் புவியோட்டுக்கு சமனாகவும், முட்டையின் வெள்ளைக்கருவானது மென்மூடிக்கு சமனானதாகவும், முட்டையின் மஞ்சக்கருவானது வெளிப்புற மஞ்சக்கரு வெளியகனியை ஒத்ததாகவும், உட்புற மஞ்சக்கரு உள்ளகனியை ஒத்ததாகவும் காணப்படுகின்றது. மீண்டும் ஒருமுறை, அதாவது எமது புவியோடு முட்டையின் ஒரு அவித்த முட்டையை நாங்கள் ஒப்பிடுவோமேயானால், அம்முட்டையின் ஓடானது புவியின் புவியோட்டுக்கு சமனாகவும், முட்டை வெள்ளிக்கருவானது மென்மூடிக்கு சமனானதாகவும் முட்டையின் மஞ்சக்கருவானது வெளிப்புற மஞ்சக்கரு வெளியாகணியாகவும் உட்புற மஞ்சக்கரு உள்ளகணிக்கு ஒத்ததாகவும் காணப்படுகின்றது. மாணவர்களே, புவியின் வெளிப்புறமாக புவியோடும் அதற்கு அடுத்ததாக மென்மூடியும் அதற்கு அடுத்ததாக வெளியகணியும் அதற்கு அடுத்ததாக உள்ளகணியும் இருப்பதை குறித்த செயற்பாட்டின் மூலம் அறிந்து கொண்டோம். மீண்டும் ஒருமுறை மாணவர்களே, புவியின் வெளிப்புறமாக புவியோடும் அதற்கு அடுத்ததாக மென்மூடியும் அதற்கு அடுத்ததாக வெளியகணியும் அதற்கு அடுத்ததாக உள்ளகணியும் இருப்பதை நாம் இச்செயற்பாட்டின் மூலம் கண்டுகொண்டோம். இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபடுவதன் மூலம் இலகுவாக நாம் புவியின் அகக்கட்டமைப்பை நினைவில் வைத்துக் கொள்ளலாம். இனி நாம் புவியின் அகக்கட்டமைப்பின் விசேட அம்சங்களை நோக்குவோம். ஆகவே மாணவர்களே, புவியின் அகக்கட்டமைப்பை நாங்கள் நோக்குகின்ற சந்தர்ப்பத்தில் புவியானது புவியோடு மென்மூடி அகனி போன்ற பிரதான பகுதிகளை கொண்டதாக காணப்படுகின்றது. எனவே இங்கு முதலில் புவியோடை நோக்குவோமானால், புவியோட்டின் தடிப்பானது ஆழமான சமுத்திரத்தில் 5 கிலோமீட்டரும் தரைமட்டத்திலிருந்து 35 கிலோமீட்டருமாக காணப்படுகின்றது. இதன் உள்ளடக்கத்தை நாம் நோக்கினோமேயானால், இதில் பாறைகள் மண் என்பவை ஒருங்கே கலந்ததாக காணப்படுகின்றது. இப்புவியோட்டில் அடங்கியுள்ள மூலகங்களை நாங்கள் நோக்குவோமேயானால், சிலிக்கன் அலுமினியம் என்பவற்றை கொண்டதாக காணப்படுகின்றது. எனவே இந்த புவியின் பகுதிகளோடு ஒப்பிடுகின்ற நேரத்தில் புவியோடானது பருமனில் மிகவும் மெல்லிய படையாக காணப்படுகின்றது. அடுத்ததாக நாம் மென்மூடியை நோக்குவோம். இம்மென்மூடியின் தடிப்பானது 2900 கிலோமீட்டர் ஆகும். இதன் உள்ளடக்கத்தை நாம் நோக்கினோமேயானால், திண்ம பாறைகளும் திரவ பாறைகளும் ஒருங்கே உள்ளடங்கியதாக இம்மென்மூடி காணப்படுகின்றது. இம்மென்மூடியில் அடங்கியுள்ள மூலகங்களை நாங்கள் நோக்குவோமேயானால், சிலிக்கன் மெக்னீசியம் இரும்பு போன்றன காணப்படுகின்றது. இம்மென்மூடியின் பருமனை நாம் நோக்குவோமேயானால், மேற்பகுதி திண்ம பாறைகளாலும் கீழ்ப்பகுதி அதிக வெப்பநிலை காரணமாக திரவ பாறைகளாலும் ஆக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாம் அகனியை நோக்குவோம். அகனியின் தடிப்பானது 3500 கிலோமீட்டர் ஆகும். அதன் உள்ளடக்கம் அகனியின் மேற்பகுதி திரவ நிலையில் உள்ள இரும்பு நிக்கல் என்பவற்றை கொண்டது. இதில் அடங்கியுள்ள மூலகங்களை நாங்கள் நோக்குவோமேயானால், திரவ நிலையில் உள்ள இரும்பும் நிக்கலும் இங்கு காணப்படுகின்றது. இவ்அகனியின் பருமனை நாங்கள் நோக்குவோமேயானால், வெப்பநிலை 4400 பாகை செல்சியஸிலிருந்து 5000 செல்சியஸ்க்கு இடைப்பட்டதாக காணப்படுகின்றது. ஆம் மாணவர்களே, நாம் இப்பொழுது புவியின் பகுதி, அதன் தடிப்பு, அதன் உள்ளடக்கம், அதில் அடங்கியுள்ள மூலகங்கள் மற்றும் அதன் பருமன் போன்ற சகல விடயங்களையும் அறிந்து கொண்டோம். இனி மாணவர்களே, நாம் புவி நடுக்கம் எவ்வாறு ஏற்படுகின்றது என பார்ப்போம். மாணவர்களே, எமது புவியானது புவியோடு மென்மூடி அகனி ஆகிய 3 பகுதிகளை கொண்டுள்ளது என நாம் கற்றுள்ளோம். இவை பாறைகளால் ஆனது. இவற்றில் சில திண்ம நிலையிலும் சில திரவ நிலையிலும் காணப்படுகின்றது. அதாவது மாணவர்களே, எமது புவியானது புவியோடு மென்மூடி அகனி ஆகிய 3 பகுதிகளை கொண்டுள்ளது என நாம் கற்றுள்ளோம். இவை பாறைகளால் ஆனது. இவற்றில் சில திண்ம நிலையிலும் சில திரவ நிலையிலும் காணப்படுகின்றன. இங்கு புவி நடுக்கம் என்பது புவியில் ஏற்படும் ஒரு அசைவு ஆகும். இவ் அசைவுகள் ஏற்பட காரணம் புவியின் மத்தியில் உள்ள பாறைகள் உயர் வெப்பநிலையில் காணப்படுகின்றன. இவ் உயர் வெப்பநிலையில் காணப்படும் பாறைகள் புவியின் மென்மையான பகுதிகளினூடாக வெளியே எரிமலை என்ற போர்வையில் வெளியே வரப்பாக்கின்றன. மீண்டும் ஒருமுறை மாணவர்களே, புவி நடுக்கம் என்பது புவியில் ஏற்படும் ஒரு அசைவு ஆகும். இவ்வசைவுகள் ஏற்பட காரணம் புவியின் மத்தியில் உள்ள பாறைகள் இவை உயர் வெப்பநிலையில் காணப்படுகின்றன. இவ் உயர் வெப்பநிலையில் காணப்படும் பாறைகள் புவியின் மென்மையான பகுதியினூடாக வெளியே எரிமலை என்ற போர்வையில் வெளியே வரப்பார்க்கின்றன. இவ்வாறு வெளியே வரும் பொழுது பாறைகளினால் ஏற்படுத்தப்படும் அதிர்வுகள் புவி நடுக்கம் எனப்படுகின்றது. இவ்வாறு வெளியே வரப்பார்க்கின்ற பாறைகளில் ஏற்படப்படும் அதிர்வானது புவி நடுக்கம் எனப்படுகின்றது. இப்புவி நடுக்கம் காரணமாக புவி நடுக்க அலைகள் தோன்றும். இந்த அலைகள் புவியோட்டின் பக்கம் நகர்வடைந்து பாரிய சேதங்களை ஏற்படுத்தும். இதற்கு சிறந்த உதாரணமாக சுனாமியை கூறலாம் மாணவர்களே. இவ்வாறான புவி நடுக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கு இன்று பல்வேறு இடங்களிலும் புவி நடுக்க மானிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது கடலிலும் தரையிலும் வைக்கப்பட்டு புவி நடுக்கம் கணிப்பீடு செய்யப்படுகின்றது. இதன் மூலம் அனர்த்தங்களினால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளலாம். ஆம் மாணவர்களே, நாங்கள் புவி நடுக்கம் தொடர்பான விடயங்களை அறிந்திருக்கின்றோம் என நினைக்கின்றேன். இனி நாங்கள் இப்புவியின் புவி தட்டுக்களை பற்றி நோக்குவோம். மாணவர்களே, ஒரு விளாம்பழத்தை உங்கள் மனக்கண்ணிற்கு கொண்டு வாருங்கள். இதில் உண்ண முடியாத பகுதி அவ்விளாம்பழத்தின் ஓடு ஆகும். இவ் ஓடுகளை உடைத்து மீண்டும் அவ் உடைத்த பகுதிகளை இணைத்தால் ஒரு கோள வடிவம் ஒன்றை பெறலாம். இதற்கு ஒத்த மாதிரியாகவே எமது புவி காணப்படுகின்றது. புவியின் மேற்பரப்பு படையாக இருப்பது புவியோடு ஆகும். இது புவித்தட்டுக்கள் அல்லது புவித்தகடுகள் எனப்படும். இப்புவித்தட்டுக்கள் பல்வேறுபட்ட பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. புவித்தட்டுக்களின் அசைவு மிக மெதுவாக நடைபெறும். இது ஆண்டொன்றிற்கு 1.2 சென்டிமீட்டர் அளவினதாகும். இவ் அசைவினை புவித்தட்டு எல்லையிலேயே எம்மால் இனம் காண முடியும். புவித்தட்டு எல்லையில் பெரும்பாலானவை சமுத்திரத்தின் அடித்தளத்திலேயே ஆரம்பித்துள்ளன. புவித்தட்டு எல்லை தரை மீது காணப்படும் இடத்து புவித்தட்டின் இயக்கத்தை மிக இலகுவாக இனம் கண்டு கொள்ளலாம். அத்தகையதோர் புவித்தட்டெல்லை வட அமெரிக்காவில் அமைந்துள்ள சென் ஆண்ட்ரியாஸ் குறை ஆகும். இப்புவித்தட்டுக்களின் அசைவின் காரணமாக இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகளின் பின்னர் ஆப்பிரிக்கா கண்டம் இரண்டாக பிரியும் எனவும் எதிர்வு கூறப்படுகின்றது மாணவர்களே. அத்துடன் இப்புவித்தட்டுக்களின் அசைவு காரணமாக செங்கடல் உருவானதாக வரலாறுகள் கூறுகின்றன. எனவே மாணவர்களே, புவியின் மேற்பரப்பு புவியோடு எனப்படும். இது பல்வேறு புவித்தட்டுக்கள் இணைந்து உருவாக்கப்பட்டதாகும். இதனை உங்கள் பாடப்புத்தகத்தில் உள்ள 1.8 காணலாம். இதிலே 7 வகையான புவித்தட்டுக்கள் இருப்பதனை காணக்கூடியதாக உள்ளது. இதில் எமது நாடு எந்த புவித்தட்டில் அமைந்துள்ளது என பார்த்தீர்களா மாணவர்களே? ஆம், இலங்கையானது ஆஸ்திரேலிய இந்திய புவித்தட்டில் அமைந்துள்ளது. ஆம், புவித்தட்டுக்கள் தொடர்பான பூரண விளக்கத்தினை பெற்றோம் என்று நினைக்கின்றேன். இனி அடுத்ததாக மாணவர்களே, புவித்தட்டுக்கள் எவ்வகையான அசைவினை காட்டுகின்றது என பார்ப்போம். புவித்தட்டுக்களானது 3 வகையான அசைவினை காட்டுகின்றது. 1. விலகும் அசைவு. 2. ஒருங்கும் அசைவு. 3. வழுக்கும் அசைவு. இதில் விலகும் அசைவினை நோக்கினோமேயானால் இங்கு இயங்கும் தட்டுக்கள் இரண்டும் ஒன்றிலொன்று ஒன்று விலகி அசையும். இதனால் பாரிய அகழிகள் தோன்றுவதுடன் புவியோட்டின் மீது புதிய படைகளும் தோன்றும். அடுத்ததாக நாம் ஒருங்கும் அசைவினை நோக்குவோம். புவித்தட்டுக்கள் கீழ் நோக்கி மேல் நோக்கி பயணிப்பதால் ஒன்றையொன்று நோக்கி வரும்போது இதில் வலிமை கூடிய பகுதி மேல் நோக்கியும் வலிமை குறைந்த பகுதி கீழ் நோக்கியும் செல்லும். இதில் கீழ் நோக்கி செல்லும் பகுதி மேல் நோக்கி வரும்போது புவி அதிர்வுகள் எரிமலைகள் என்பன தோன்றும். அடுத்ததாக மாணவர்களே, நாம் வழுக்கும் அசைவை நோக்குவோம். இதன் போது புவித்தட்டுக்கள் வழுக்கி அசையும். அதாவது இரண்டு புவித்தட்டுக்கள் ஒன்றையொன்று தொட்டுக்கொண்டு எதிர்த்திசையில் அசையும். இங்கு புவித்தட்டுக்களுக்கு இடையில் உராய்வு ஏற்படுவதனால் அதிக அளவிலான வெப்பம் வெளிவிடப்படும். இதனால் மாணவர்களே, நிலநடுக்கம் ஏற்படும். மாணவர்களே, புவித்தட்டுக்கள் அசையும் முறையை நாம் நோக்கினோம் அல்லவா? இனி இப்புவித்தட்டுக்கள் அசைவதற்கு என்ன அடிப்படை காரணம் என்று நோக்குவோம். அதாவது மாணவர்களே, புவித்தட்டு மென்முடியின் கீழ் காணப்படும் திரவ பகுதியில் மிதந்த வண்ணம் இருக்கும். இத்திரவ பகுதியில் ஏற்படும் அசைவுகள் காரணமாக புவித்தட்டுக்கள் அசைகின்றன. மீண்டும் ஒருமுறை மாணவர்களே, புவித்தட்டுக்கள் அசையும் முறையை நாம் நோக்குவோமேயானால் இப்புவித்தட்டுக்கள் அசைவதற்கு அடிப்படையான காரணமாக அமைவது, அதாவது மாணவர்களே, புவித்தட்டுக்கள் மென்முடியில் கீழ் காணப்படும் திரவ பகுதியில் மிதந்த வண்ணம் இருக்கும். இத்திரவ பகுதியில் ஏற்படும் அசைவுகள் காரணமாகவே புவித்தட்டுக்கள் அசைகின்றன. எனவே மாணவர்களே, இன்றைய தினம் புவியின் அமைவிடம், புவியின் அகக்கட்டமைப்பு, புவித்தட்டுக்கள், அவை அசையும் முறைகள் என்பன தொடர்பான பூரண விளக்கத்தை பெற்றுள்ளோம் என நினைக்கின்றேன். அதாவது மாணவர்களே, இன்றைய தினம் புவியின் அமைவிடம், புவியின் அகக்கட்டமைப்பு, புவித்தட்டுக்கள், அவை அசையும் முறைகள் என்பன தொடர்பான பூரண விளக்கத்தை பெற்றுள்ளோம் என நினைக்கின்றேன். இனி மாணவர்களே, இது தொடர்பான பயிற்சி வினாக்களை நோக்குவோம். மாணவர்களே, உங்களது பயிற்சி கோப்பையில் இவ்வினாக்களை குறித்து விடையளிக்க முயற்சியுங்கள். வினா, சுருக்கமான விடையளிக்க. முதலாவது வினா, ஞாயிற்று தொகுதியில் சூரியனிலிருந்து எத்தனையாவது இடத்தில் புவி அமைந்துள்ளது? ஞாயிற்று தொகுதியில் சூரியனிலிருந்து எத்தனையாவது இடத்தில் புவி அமைந்துள்ளது? இரண்டாவது வினா, புவியின் உட்பகுதியின் பிரதான பகுதிகளை தருக. மீண்டும், புவியின் உட்பகுதியின் பிரதான பகுதிகளை தருக. மூன்றாவது வினா, புவி அதிர்வின் அளவினை மதிப்பீடு செய்ய பயன்படும் உபகரணம் எது? மீண்டும், புவி அதிர்வின் அளவினை மதிப்பீடு செய்ய பயன்படும் உபகரணம் எது? நான்காவது வினா, எமது இலங்கை நாடு எந்த புவித்தட்டில் அமைந்துள்ளது? எமது இலங்கை நாடு எந்த புவித்தட்டில் அமைந்துள்ளது? ஐந்தாவது வினா, புவித்தட்டுக்கள் அசையும் முறைகளை வரைந்து குறிப்பிடுக. புவித்தட்டுக்கள் அசையும் முறைகளினை வரைந்து குறிப்பிடுக. ஆம் மாணவர்களே, இவ்வினாவுக்கு விடையளிக்க முயற்சியுங்கள். ஆம் மாணவர்களே, நீங்கள் அனைவரும் இவ்வினாவிற்கு விடையளித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆம், வாருங்கள் மாணவர்களே, நாங்கள் இந்த வினாவுக்குரிய சரியான விடையினை நாம் நோக்குவோம். முதலாவது கேள்வி, ஞாயிற்று தொகுதியில் சூரியனிலிருந்து எத்தனையாவது இடத்தில் புவி அமைந்துள்ளது? இதற்கான விடை, புவியானது மூன்றாவது இடத்தில் அமைந்துள்ளது. இரண்டாவது கேள்வி, புவியின் உட்பகுதியின் பிரதான பகுதிகளினை தருக. புவியின் உட்பகுதியின் பிரதான பகுதிகளை தருக. புவியோடு மென்மூடி அகனி. புவியோடு மென்மூடி அகனி. அடுத்தது மூன்றாவது வினா, புவி அதிர்வின் அளவினை மதிப்பீடு செய்ய பயன்படும் உபகரணம் எது? புவி அதிர்வின் அளவினை மதிப்பீடு செய்ய பயன்படும் உபகரணம் எது? அதற்கான விடை, புவி அதிர்வு மானி. நான்காவது வினா, எமது இலங்கை நாடு எந்த புவித்தட்டில் அமைந்துள்ளது? இதற்கான விடை, ஆஸ்திரேலியா இந்தியா புவித்தட்டு. ஆஸ்திரேலியா இந்தியா புவித்தட்டு. அடுத்தது ஐந்தாவது வினா, புவித்தட்டுக்கள் அசையும் முறையினை வரைந்து குறிப்பிடுக. மாணவர்களே, உங்களது பயிற்சி புத்தகத்தில் புவித்தட்டுக்கள் எவ்வாறு அசைகின்றன என்பன தொடர்பான படம் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதற்கு இணங்க புவித்தட்டுக்கள் அசையும் முறையினை வரைந்து அவ்வசையும் முறைகளை நாங்கள் வகைப்படுத்தினோமேயானால் விலகும் அசைவு, ஒருங்கும் அசைவு, வழுக்கும் அசைவு என்று நாங்கள் இதனை வகைப்படுத்தலாம். ஆம் மாணவர்களே, இன்றைய தினம் புவியினதும் விண்வெளியினதும் தன்மை என்ற பாட அலகின் முழுமையான விளக்கத்தினை பெற்றிருக்கின்றோம் என நினைக்கின்றேன். ஆம், இன்று நாங்கள் புவியின் தன்மை என்ற விடயத்துக்குள், அதாவது புவியின் அமைவிடம், அதாவது ஞாயிற்றுத் தொகுதியில் புவியானது எந்த இடத்தில் அமைந்துள்ளது, ஏனைய கோள்களோடு நாங்கள் ஒப்பிடுகின்ற சந்தர்ப்பத்தில் புவியில் இருக்கக்கூடிய விசேட அம்சங்கள் என்ன, அதனால் அங்கிகள் அங்கு உயிர் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை காணப்படுகின்றதா என்ற விடயங்களையும், அத்துடன் புவியின் அகக்கட்டமைப்பை நாங்கள் நோக்கினோம். அதாவது புவியின் அகக்கட்டமைப்பை நாங்கள் நோக்குகின்ற சந்தர்ப்பத்தில் புவியானது பிரதானமாக மூன்று பிரதான அகக்கட்டமைப்பை கொண்டதாக காணப்படுகின்றது. அதாவது அகனி, மென்மூடி, புவியோடு போன்ற விடயங்களை கொண்டதாக காணப்படுகின்றது என்று நாங்கள் பார்த்தோம். அத்துடன் புவியோடுகள் என்றால் என்ன என்பதையும் நாங்கள் அவதானித்தோம். அத்துடன் புவியோடுகளின் அசைவுகள் காரணமாக ஏற்படக்கூடிய இயற்கை அனர்த்தங்களையும், அதை எவ்வாறு நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம் என்ற விடயங்களையும் இன்றைய வகுப்பில் நாங்கள் பூரண விளக்கத்தினை இது தொடர்பாக பெற்றோம் என்று நினைக்கின்றேன். அத்துடன் இன்றைய தினம் நாம் இந்த புவியும் விண்வெளியும் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறுபட்ட விடயங்களை கலந்துரையாடினோம் மாணவர்களே. எனவே இத்துடன் இன்றைய தினத்திற்கான எமது வகுப்பினை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். கல்வி ஒன்றே இந்த உலகை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதம் என்பது நெல்சன் மண்டேலாவின் கருத்தாகும். ஒரு மரத்திற்கு அதன் வேர் எவ்வளவு முக்கியமோ, அதே போல் மனிதனுக்கும் கல்வி இன்றியமையாததாகும். அந்த வகையில் இந்த அரிய செல்வத்தை இம்மாணவ செல்வங்களுக்கு பெற்றுத்தர எம்மோடு கைகோர்த்து கடமை புரிகின்ற ஊவா சமூக வானொலி குருகுலம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கும், ஊவா சமூக வானொலி நிலையத்தாருக்கும், பண்டாரவளை வலய கல்வி பணிமனைக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் எனக்கு இந்நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்க பல்வேறு வழிகளிலும் ஆக்கமும் ஊக்கமும் வழங்கிய பண்டாரவளை வலய கல்வி பணிமனையின் உதவி கல்வி பணிப்பாளர் திருவாளர் யோகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும், விஞ்ஞான ஆசிரிய ஆலோசகர் திருவாளர் அருணாச்சலம் ஐயா அவர்களுக்கும், எமது பாடசாலையின் அதிபர் ஆசிரியர் குலாத்தினருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை இத்தருணம் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு அழகிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
COVID-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர், கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் December 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 வரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.